ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருளாக அவர்களுடைய வருகை அமைந்திருந்தது என்பதை ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உன்னதமான சிறந்த மனிதரை பற்றி தான் நாம் பேசப் போகிறோம். இவர்கள் நமது உயிரிலும் மேலானவர். இந்த உலகத்தில் தான் அந்த நபிகளாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்வதற்கு நாம் பாக்கியம் பெறவில்லை. அந்த பாக்கியத்தை நபி தோழர்கள் சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நாளை மறுமையில் அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. அந்த பாக்கியம் நாளை மறுமையில் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியமாகும். நருமையான சகோதரர்களே, நபி தூதர்களில் இந்த ஹதீஸை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ரபீஅத்தின் முகமது ஹத்தமி அவர்களாக வாழ்ந்து ஒரு திண்ணை தோழராக இருந்தார்கள். வசிப்பதற்கு வீடுகளில் மனைவி பிள்ளைகளிலே அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணித்துவிட்டு மதீனாவுக்கு வந்திருக்கிறார். ஒரு முஹாஜி திண்ணையிலே வசிக்கிறார். அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிகளை செய்கிறார். உதவு செய்வதற்கு தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், கல் நீ விரும்பியதை கேளப்பா என்று சொல்கிறார். நீ எதை விரும்புகிறாயோ அதை கேள். அவருக்கு நிறைய அடிப்படையான தேவைகள் உலகில் இருக்கின்றன. வசிப்பதற்கு வீடு கிடையாது. நருமையான சகோதரர்களே, இந்த தோழர் அல்லாஹ்வின் ரசூலிடம் எதை கேட்கிறார் தெரியுமா? அஸ்அலுக்கு முராபத்தக்கத்தை கேட்கலாம். நபியே, நான் உங்களோடு சுவர்க்கத்தில் உலகத்தில் ஆயிரம் தேவைகள் இருக்கின்றன. ஏழையாக வாழ காலத்தில் வசிப்பதற்கு வீடில்லை. இந்த தோழரும் இவருடைய கண் முன்னால் எந்த ஒரு உலக தேவையும் வந்திருக்கவில்லை. அவர் அல்லாஹ்வின் ரசூலிடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களுடன் நான் சுவர்க்கத்தில் இருக்கவில்லை. அதல்லாமல் வேற ஏதாவது கேட்பா என்று சொல்கிறார்கள். நான் சொன்னேன், புல் துப்புவதா? அதுதான் யா ரசூலல்லாஹ் என்று தேவை. நான் உங்களுடன் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். நர்மையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் அந்த பாக்கியத்தை பெறவில்லை. ஆனால் நாளை மறுமையில் அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் மிக உயர்ந்த மிக உன்னதமான பாக்கியமாகும். நம்பிக்கையவர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த மிகச் சிறந்த மிக உன்னதமான இந்த மனிதருடைய வருகையின் அஹ்மத்தை அல் குர்ஆனில் நமக்கு நிறையவே கூறியுள்ளதற்காக எந்த அளவுக்கு சொல்கிறான்? 8வது அத்தியாயத்தில் 33வது வசனமாக சொல்கிறான், உமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம். நீ அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை எடுத்துக் கொள்ளாது என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு இந்த தூதருடைய வருகை மனித சமூகத்திற்கு அருளாக இருந்தது. என்ன அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான்? நீர் அவர்களுக்கு மத்தியில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை பிடிக்காது. அது இப்பொழுது நமக்கு இல்லை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள்? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை பிடிக்காது என்று கூறுகிறார்கள். எனவே நருமையான சகோதரர்களே, இந்த வசனம் அல்லாஹ்வின் ரசூலுடைய வருகை எந்த அளவு இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் ரஹ்மத்தாக அருளாக இருந்தது என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அடுத்து நீங்கள் பாருங்கள், 3வது அத்தியாயத்தின் 164வது வசனமாக சொல்கிறான், லக்கத் மன்னல்லாஹு அல முஃமினீன், மூமின்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான். என்ன அருள்? மூமின்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் என்ன? அவர்களிலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பி மூமின்களுக்கு என்பதுதான். அருள் அல்லாஹ்வின் தூதருடைய வருகை என்பது மூமின்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரருள் என்று இந்த வசனத்தில் குறிக்காட்டுகிறார். எனவே நர்மையான சகோதரர்களே, அதே போன்று இந்த தூதருடைய வருகையை பற்றி 33 அத்தியாயத்தினுடைய 46, 45, 46 வசனங்களில் சொல்கின்ற போது சொல்கிறான், யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வமுபஷ்ஷிரன் வநதீரா. நபியே, நாம் உம்மை எப்படி அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னால், ஒரு சாட்சியாளராக, நன்மாராயம் கூறக்கூடியவராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் பால் மக்களை அறிவிப்பவராக, அதே போன்று ஒரு மிகப்பெரிய பிரமாணம் பேரொழியாக நாம் உண்மை அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதருடைய வருகை என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பிரமாணம், அது ஒரு மிகப்பெரிய பேரொழிகளை சொல்றார். என் அருமையான சகோதரர்களே, சூரியனுடைய பிரமாணத்தை அல்லாஹ் சொல்கின்ற போதும் வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். நீங்கள் சூரத்து 3 அத்தியாயத்தில் 16 பாருங்கள், அதனுடைய ஒளியை சொல்கின்ற போது 100 என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். ஏன் அது இயற்கையிலே ஒளியை உற்பத்தி செய்வதில்லை. சூரியனுடைய பிரகாசத்தை அல்லாஹ் சொல்கின்ற போது சிராஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதே வார்த்தையை தான் அல்லாஹ்வின் ரசூலுடைய பிரகாசத்தை சொல்கின்ற போதும் பயன்படுத்துகிறான். அப்படி பிரகாசத்தை, பேரொழியை வழங்கக்கூடியவராகத்தான் அவருடைய வருகை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அமைந்திருந்தது. நேர்மையான சகோதரர்களே, நரகத்தின் விளிம்பில் இருந்த சமுதாயத்தை இப்படி மாற்றினார்கள். உலக வரலாற்றில் நாம் எந்த சமூகத்தை ஜாமீய சமூகம் என்று சொல்கிறோமோ அந்த சமூகத்தினுடைய வரலாற்றை குறுகிய 23 வருடங்களுக்குள் அதை எப்படி மாற்றினார்கள் என்று சொன்னால், அது போன்ற ஒரு சமூகம் உலக வரலாற்றில் உருவாகவில்லை. அப்படி உத்தமர்கள் மனித புனிதர்களை உருவாக்கி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் பூமியிலே நடமாடுகின்ற சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் கூறப்பட்ட உத்தமர்களாக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். இதன் மூலம் இந்த தூதருடைய வருகை, இந்த தூதருடைய போதனைகள், இந்த தூதருடைய நேரான வழியை அவர்கள் செவியேற்றதன் மூலமாக, இந்த அழைப்புக்கு பதிலளித்ததன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற ரதியல்லாஹு அன்ஹு கியாமத்துடைய நாள் வரை அந்த நபித்தோழர்களுடைய பெயர்களை சொல்லும் போதெல்லாம் நாம் ரதியல்லாஹு அன்ஹு என்று சேர்த்து சொல்வோம். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். நர்மையான சகோதரர்களே, நரக விளிம்பிலே இருந்த சமுதாயத்தை, இருளில் தத்தளித்துக் கொண்டிருந்த சமுதாயத்தை பேரொழியின் பக்கம் கொண்டு வந்தார்கள், சுவர்க்கத்திற்குரியவர்களாக மாற்றினார்கள். அன்பிற்குரியவர்களே, அது மாத்திரமல்லாமல் இந்த தூதருடைய சிறப்புகளை பற்றி, அவர்களுடைய அந்த இலக்க குணத்தை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது சூரத்து தௌபா 128 உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். எப்படியான தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் என்றால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படி உலக வரலாற்றில் ஒரு தலைவரை காட்ட முடியுமா? அன்பிற்குரிய சகோதரர்களே, மனித சமூகம் மூமின்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வரும் என்று சொன்னால் அதை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உணர்வார்கள். இதை யார் சொல்றான் தெரியுமா? உள்ளங்களை அறிந்தவர்கள் இதை சொல்வதா? இன்னும் உள்ளங்களில் உள்ள அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறானே, எந்த ஒன்றையும் அவன் முன்னால் மறைக்க முடியாதே. உள்ளத்தை, அந்த உணர்வுகளை சொல்கிறான். மூமின்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, மூமின்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்பதை ஆவல் கொண்டவராகவும் அவர் இருக்கிறார். அழைக்கும் மேல் மூமினரவும் அவ்வா தனக்கு தூக்கிய அந்த திருநாமங்களில் இரண்டு திருநாமங்களை தனது தூதருக்கும் சூட்டுகிறான். எப்படி சொல்றான், நீ மூமின்களோடு இலக்க உணர்வுடையவராக மிக அன்போடு நடக்கூடியவராக இருக்கிறேன். திருநாமங்கள் இந்த இரண்டு திருநாமங்களை தூதருக்கு சூட்டுகிறான் என்று சொன்னால், இந்த அளவு அன்போடு இலக்க குணமுடையவராக தனது உமத்தோடு நடந்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, இப்படி ஒரு முன்மாதிரி தலைவரை சமூகத்துக்கு நன்மைகளே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும் என்று பேணாமல் கொண்ட ஒரு தலைவரை உலக வரலாற்றில் காட்ட முடியாது. இதற்கு பிறகும் நிச்சயமாக உலகம் சந்திக்காது. இறக்கப்பட்ட இந்த வேதத்தை இந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்கின்ற போது உமது உயிரை மாய்த்துக் கொள்கின்ற அளவுக்கு நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள் என்று அன்பைத்துள்ளார்களே. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நேர்வழி ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்கின்ற போது ஹிதாயத் இந்த சத்திய தீவன் இஸ்லாம் ஒருவருக்கு கிடைக்கவில்லை என்கின்ற போது தனது உயிர் போகின்ற அளவுக்கு ஒரு தலைவர் கவலைப்பட்டிருக்கிறாரா? இப்படி சமூகத்தின் மீது அன்பு கொண்ட ஒரு தலைவர், சமூகத்தின் மீது நேசம் கொண்ட ஒரு தலைவர், அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுக்கு அந்த தூதருடைய சிறப்புகளை பற்றி, இந்த தூதருடைய வருகையை பற்றி 9வது அத்தியாயத்தின் 157வது வசனமாகவே செய்தார்கள் என்பதை சொல்லி சொல்றான். அவர்கள் மீது இருந்த அடிமை சங்கிலிகள் அந்த சமூகத்தை என்ன செய்திருந்தார்கள், அவர்களுடைய உரிமைகள் மீறப்பட்டு அதிகாரத்திலே உள்ளவர்கள் அடக்கி வைத்திருந்தார்களா இல்லையா? இந்த சங்கிலிகளை எல்லாம் இதை தெரிந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நுபுவத்துக்கு முன்னால் நவீனத்துவம் கிடைப்பதற்கு முன்னால் கிழக்குள் புது என்ற ஒரு சீர்திருத்த சங்கம் உருவாக்கப்பட்டது. நுபுவத்துக்கு முன்னர் மக்காவே உருவாக்கப்பட்டது. இதை அப்துல்லா நினைக்கிறேன் அவருடைய வீட்டிலே தான் அனைத்து கருத்துகளும் பரிமாறப்பட்டு ஒரு சங்கம் ஒரு அமைப்பு இதற்காக உருவாக்கப்படுகிறது. இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், மக்காவுக்கு வரக்கூடியவர்கள் அவருடைய உரிமைகள் எதுவும் மீறப்படக்கூடாது. மக்காவுக்காக உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள் கஅபாவை தரிசிப்பவர்களுடைய உரிமைகள் எதுவும் மீறப்படக்கூடாது. அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான அமைத்தார்கள் ஒரு சங்கத்தை. அழைத்தாலும் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். அதற்கு மாற்றமாக செவ்வதை ஊட்டகங்களை எனக்கு தந்து நீர் அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் நான் ஏற்க தயாரில்லை. இப்படி மக்களுடைய எதிர்ப்பிற்காக, மக்களுடைய நலனுக்காக, நன்மைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவர் இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இப்படி இவருடைய வருகை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த வருகை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருமையாக ரகமத்தாக எப்படி அமைந்தது நினைத்து பாருங்கள், சிந்தனை செய்து பாருங்கள். இந்த உலகத்திலே இப்போது 160 கோடி முஸ்லீம்கள் மாறுகிறார்கள் என்று சொன்னால், யார் இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு தலைவர் இமாம் யார்? அவர்களுடைய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் இந்த மிகப்பெரிய தீனுல் இஸ்லாத்துடைய வளர்ச்சியில் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு சிறந்த தன்னலமான ஒரு தலைவரை பெற்றெடுக்கக்கூடிய நாம் அந்த தலைவரை எப்படி கண்ணியப்படுத்துகிறோம், அந்த தலைவரை எந்த அளவு நாம் நேர்ந்தோம், அந்த தலைவரை நாம் எந்த அளவு பின்பற்றதோ, இவைகளை பற்றியெல்லாம் ஒரு கணம் நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகத் தோழர்கள், சமகாலத்திலே வாழ்ந்த தோழர்கள் எப்படியெல்லாம் தனது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அருமையான சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி சொல்கிறார்கள், மா ஸுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி இல்லா அகல ஐதரஹுமா. நபி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல எது மிக இலகுவாக இருக்குமோ அதைத்தான் தெரிவு செய்வார்கள். ஒரு விஷயம் இருக்கிறது அல்லது இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன, அந்த இரண்டு விஷயங்களில் எது மிக இலகுவானது, மிக எளிதானது, அதைத்தான் தெரிவு செய்வார்கள். ஏன், தனது உம்மத்திற்கு எளிதாக இருக்க வேண்டும் இல்லையா, தனது உம்மத்திற்கு எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதை தெரிவு செய்வார்கள், எளிதைத்தான் தெரிவு செய்வார்கள், இலகுவைத்தான் தெரிவு செய்வார்கள். இப்படி ஒரு உயர்ந்த பண்புடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். நறுமையானவர்கள் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா, எனது உம்மத்திற்கு எங்களுக்கு இரவு தொழுகை கடமையாகிவிடுமோ என்ற பயத்தின் காரணத்தால் தான் பத்தில் வரை அவர்கள் தனது வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டில் கொண்டிருந்தார்கள். சொல்கிறார்கள், என்னை எது தடுத்தது தெரியுமா, இந்த தொழுகை எங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இதை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம் தான் என்னை வீட்டை விட்டு வெளியே வர விடாமல் தடுத்தது என்று சொன்னார்கள். இப்படி சமூகத்திற்கு எளிதை விரும்பிய, சமூகத்திற்கு இலகுவை விரும்பிய ஒரு தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், மா லம் யகுன் இஸ்மன், நபி அவர்கள் எப்போதும் ஒரு பாவத்தை செய்வது கிடையாது, ஒரு தவறை செய்வது கிடையாது. ஒரு பாவமான காரியத்தை கண்டால் அதிலிருந்து மிகவும் விலகி செல்கின்ற, தூரமாகி செல்கின்ற மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருந்தார்கள். ومن تبنى رسول الله صلى الله عليه وسلم لنفسه من راى قريب النبي அவர்கள் ஒருபோதும் தனக்காக ஒருவரை பணிவாங்கியது கிடையாது. நபி அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள், ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சியாளர். நபி அவர்கள் ஒருபோதும் தனக்காக தன்னுடைய விஷயத்தில் தனக்கு ஒருத்தர் அணி, தனக்கு ஒருத்தர் அணி அளித்து விட்டார், தனக்கு எதிராக பேசிவிட்டார், அல்லது தனது கண்ணியத்திலே கைவிட்டு விட்டார். இப்படி இந்த காரணங்களுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருபோதும் ஒருவரை பழிவாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாராவது அல்லாஹ் போட்ட வரம்புகள், அல்லாஹ் போட்ட வரம்புகளை யாராவது மீறுவார்கள் என்று சொன்னால் நபி அவர்கள் அதற்காக தங்களை நிறைவேற்றுவார்கள். நன்றாக கவனியுங்கள், நபி அவர்கள் எந்த விஷயத்தில் தங்களை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் வரம்புகள் மீறப்படும் என்றால் பாராபட்சம் காட்ட மாட்டார்கள். ஆனால் தன்னுடைய விஷயத்தில், தன்னுடைய சொந்த விஷயத்தில் ஒருபோதும் பழிவாங்கியதில்லை. வாய்ப்பை எடுத்து பாருங்கள், மிக சிறந்த முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் அரணாக நின்று காட்டுகிறார்கள் இல்லையா, கற்கள் நாலாபுரத்திலிருந்து வருகின்றன. அவர்களுடைய பாதங்கள் இரத்தம் வழிந்து வருகின்ற நிலையில் தான் அவர்கள் தாயை விட்டு வெளியேறினார்கள். அந்த சமூகம் அந்த உன்னதமான சிறந்த மனிதரை கண்ணியப்படுத்தவில்லை இல்லையா, அந்த சமூகத்திடம் சத்திய தீனை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் சென்றார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், இன்று கூட நாம் பார்த்தோம் மக்காவிலிருந்து தாய்ப்புக்கு வரக்கூடிய வழி என்பது மிகவும் ஒரு நெருக்கடியான பாதையாக இருக்கிறது. இந்த பாதையில் தான் நன்று அல்லாஹ்வுடைய ரசூல் பல நாட்கள் பயணம் செய்து சத்திய தீனை கொடுப்பதற்காக வந்தார்கள். ஆனால் அந்த தூதரோடு எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி அந்த தூதரை ஈடுபடுத்தினார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய வானவர் இல்லையா, வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மலைகளுக்கு பொறுப்பாக்கப்பட்ட வானவர் இதோ இறங்கியிருக்கிறார், உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் விரும்பினால் இந்த இரண்டு மலைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த நாய் மாதிரிகள் அடையாளம் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் வார்த்தை சொன்னால் இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, இவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சகோதரர்களே, இப்படி சொன்ன ஒரு தலைவர் தனக்காக எப்போதும் அவர்கள் பிறரை பரிமாறியது கிடையாது. நீங்கள் பத்து மக்கா மக்கா வெற்றி எடுத்து பாருங்கள், மக்கா வெற்றி இப்போது கேட்கிறார்கள், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அப்போது எதிரிகள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் என்ன, உண்மையைத்தான் சொன்னார்கள், நீங்கள் மிகச் சிறந்த ஒரு மனிதன், மிகச் சிறந்த ஒரு மனிதனுடைய மகன், இப்படி சொல்லும் போது பெரியவர்கள் சொன்னார்கள், உங்கள் அனைவரையும் நான் விடுதலை செய்துவிட்டேன், நீங்கள் சுதந்திரமாக செல்லலாம் என்று ஒரு மன்னிப்பை வழங்கினார்களா இல்லையா. மக்காவுடைய வெற்றியின் போது அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு பயங்கரவாதத்தை போதித்தார்களா? இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் உலகத்திற்கு பயங்கரவாதத்தை கற்றுக் கொடுத்தார்களா? அநாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாரா? அசிங்கங்களை கற்றுக் கொடுத்தாரா? அனாச்சாரங்களை கற்றுக் கொடுத்தாரா? அருமையான சகோதரர்கள், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்ட இந்த மனிதர் தவறாக சித்தரிக்கப்படுவது என்பது மூமின்களுடைய உள்ளங்களை மிகவும் வேதனை செய்கின்ற விடயமாகும். மூமின்களுடைய உணர்வுகள் இதற்காக விழிக்கவில்லை என்றால் நிச்சயமாக மூமினே கிடையாது இல்லையா. அருமையான சகோதரர்களே, ஒரு முறை யூதர்கள், யூதர்களுடைய வரலாறு மிக இருந்த மோசமான வரலாறு, வரலாற்று நெடுங்கல்மார்கள் நபிமார்களை கொண்டார்கள், கொண்டவர்கள் கொண்டிருக்கிறார்கள் நபிமார்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விஷம் புகழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களிலிருந்து உண்மை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற வாக்குறுதிக்காமே அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தார். ஆனால் நபியவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அதாவது இந்த நரம்பு இருக்கிறதே, இந்த நாடி நரம்பு வேதனைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அந்த யூத பெண்மணி கொடுத்த விஷம் அதை அருந்தியதன் காரணத்தால் அந்த வேதனை இறுதி வரை அவர்களை பிடித்துக் கொண்டிருந்தது என்பதை பார்த்தோம். எனவே சகோதரர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு இருக்கின்ற போது யூதர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள், உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். சலாம் சொல்வது போன்று நபி அவர்களுக்கு சலாம் போன்று கேட்க வேண்டும், அந்த நாமை மறைத்து அஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குதித்து போகிறார்கள், அவர்கள் குதிக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த யூதர்களை திட்ட ஆரம்பிக்கிறார்கள். திட்ட ஆரம்பிக்கின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள், மகன் யா ஆயிஷா, ஆயிஷாவை மென்மையாக நடத்துகிறாக, அந்த நேரத்தில் சொல்றாங்க மென்மையாக நடந்து கொள்கிறாக, நான் தான் அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டேனே, எப்படி சொன்னார்கள், அவர்கள் அழிவை மரணத்தை நபிக்கு பிரார்த்திக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் எப்படி பதில் சொன்னார்கள், அதை ஒரு வார்த்தை கூட அதிகரிக்கவில்லை, நீங்கள் எதை பிரார்த்திக்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னார் நபி அவர்கள். வேற எந்த ஒரு வார்த்தையும் கூட்டவில்லை, நீங்கள் எதை எனக்கு பிரார்த்திக்கிறீர்களோ அது உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்றுதான் சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொதித்து போனார்களே. இந்த உணர்வு மூமின்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் தூற்றப்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய ரசூல் கேலி செய்யப்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஏளனப்படுத்தப்படுகின்ற போது நமது உணர்வுகள் கொதிக்கவில்லை என்று சொன்னால் நாம் மூமின்கள். கலங்கப்படுத்தப்பட்டு நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வது என்பது உபதர் அல்ல இல்லையா? தெரியும், கருது மரத்தில் ஏற்றப்பட போகிறார்கள் அவர்கள், தூக்கிலே ஏற்றப்பட போகிறார்கள், தூக்கில் இடப்பட போகிறார்கள். அந்த நேரத்திலே மக்காவுடைய குறைசி கிராமங்கள் கேட்கிறார்கள், குறைவே நீ விரும்புகிறீரா? இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க, நீ உமது மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதை நீ விரும்புகிறா? அப்படித்தான் அவர்கள் வீர மரணத்தை எழுதினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி பாதுகாத்த ஒரு சமூகம் யார்? மிக சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்கள். நபி அவர்கள் மிகச் சிறந்த ஒரு நூற்றாண்டு, எந்த நூற்றாண்டை சொன்னார்களோ அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் தங்களுடைய இமைகளை போன்று அந்த தூதரை காத்தார்கள். அந்த தூதர்களின் தூதரை தங்களுடைய உயிரை விட மேலாக காத்தார்கள். அந்த தூதர் எந்த ஒரு கலங்கமும் வராமல் அந்த தூதரை காத்தவர்கள் நபி தூதர்கள், சஹாபாக்கள். நமக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, நமக்கும் ஒரு பாறை ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்? அந்த தூதருடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள் என் அருமையான சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு தலைவரை உலக வரலாற்றில் யாரும் பெறவில்லை. இந்த உம்மத்தை, தனது சமூகத்தை கடுகளவும் ஏமாற்ற விரும்பாத ஒரு தலைவர். தனது சமூகம் ஆன்மீகத்தின் பெயராலோ, ஆட்சியின் பெயராலோ, அரசியலின் பெயராலோ கடுகளவும் ஏமாற்றப்படக்கூடாது என்பது மிக உறுதியாக இருந்த ஒரு தலைவர். தன்னை ஒரு சாதாரணமானவராகத்தான் தன்னை காட்டிக்கொண்டார் இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்துடைய பயணம், ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு தஆலா அல்குர்ஆனை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர் என்று யாரை சிறப்பித்து சொல்கிறானோ அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் நான் செல்கிறேன், செல்கின்ற போது சில நேரங்களில் நான் என்னை அறியாமலே அல்லாஹ்வின் ரசூலுடைய முன்னால் வந்து விடுவேன். ஏன் தெரியுமா? முன்னால் யாராவது அம்புகளை எய்து நபியை தாக்கிடுவார்களோ என்ற பயம். அதற்கு பிறகு என்னை அறியாமலேயே நான் நபிக்கு பின்னால் வந்து விடுவேன், பின்னால் யாராவது அம்புகளை எய்து நபி அவர்களை தாக்கி விடுவார்களோ என்ற பயம். என்னை அறியாமலே நான் எனது வலது பக்கம் வந்து விடுவேன், ஏன் வடப்பக்கமாக நபி அவர்கள் தாக்கப்பட்டு விடுவார்களோ என்ற பயம். இப்படி ஹிஜ்ரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலின் நாலாபுறங்களிலும் அந்த தூதரை பாதுகாத்து சென்றவர்கள் யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் சொல்கிறார்கள், உம்மு மாஹத் அவருடைய வீட்டுக்கு நாம் செல்கிறோம். ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் பல நிகழ்வுகள் நடந்தன. உம்மு மாஹத்துடைய வீட்டுக்கு நாம் செல்கிறோம். அல்லாஹ்வின் ரசூல் பசியோடு இருக்கிறார்கள், நான் பசியோடு இருக்கிறேன், எதுவுமே உண்ணுவதற்கு அந்த வீட்டிலே இல்லை. மதீனாவுக்கு வியாபாரத்துக்கு செல்பவர்கள், அந்த வழியாக வியாபாரத்துக்கு செல்வார்கள், அங்கு தங்கி செல்வார்கள். உம்மு மாஹத்துடைய வீட்டிலே ஒரு ஆடு இருக்கிறது, ஒரு இழைத்த ஆடு தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த ஆட்டிலிருந்து பாலை கலந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதா, அனுமதி தருகிறதா என்று கேட்கின்ற போது உம்மு மாஹத் சொல்கிறார்கள்,
இந்த ஆட்டை எப்படி நீங்கள் மானை கறக்க முடியும்? இதே ஒரு இலை தானாக இன்றோ நாளவர் இருக்கின்ற ஆணை அல்லாஹுடைய ரசூல் தனது திருக்கரத்தை வைக்கிறார்கள். திருக்கரத்தை வைத்து மால் கறக்கின்றார்கள். அதில் இந்த மால் சொல்ல ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய ரசூல் அவருடைய அல்லாஹுடைய அனுமதியின் மூலமாக அந்த அற்புதம் அங்கு நிகழ்கிறது. மாலை கறந்த நீங்கள் நாளில் சொல்லலாம் இருக்கிறவர்கள் முதலாவது அவர்களுடைய அந்த பயணத்தின் வழிகாட்டியாக சென்ற குழுமணம் இருந்தால் அவருக்கு கொடுக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அருந்தியதன் பிறகு கடைசியாகத்தான் இவர்கள் அருந்தினார்கள். இப்படி பணிவாக நடந்து கொண்டவர்கள், மிக எளிமையாக நடந்து கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிராமப்புறத்து மனிதர்கள் வெகு தூரத்திலிருந்து வரக்கூடியவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்தால் கேட்பார்கள், உங்களில் யார் முஹம்மத் என்று கேட்பார்கள். இங்கு இருப்பவர்களில் யார் முஹம்மத் என்று கேட்பார்கள். தனக்கென்று ஒரு இடத்தை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு ஆதரத்தை அமைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு அந்தத்தை அமைத்துக் கொள்ளவில்லை. எல்லோரோடும் அந்த சனாபாக்களோடு ஒன்றோருடாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொள்ளாத ஒரு தலைவர். நர்மையான சகோதரர்களே, என்னை வழி அனுப்புவதற்காக மதீனாவுடைய அந்த தோணிக்கே வந்தார்கள். என்னை வழி அனுப்புவதற்காக வந்தார்கள். எப்படி தெரியுமா வந்தார்கள்? நான் புத்தகத்தின் மீது ஏறி செல்கிறேன், நபியவர்கள் நடந்தே வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் புத்தகத்தின் மீது அமர்ந்து செல்கிறேன், நபியவர்கள் நடந்து பல செய்திகளை உபதேசங்களை செய்த வண்ணமே வந்து கொண்டிருந்தார்கள். இடிகின்ற கடைசி நேரத்தில் நான் விடைபெற்று செல்ல போகின்றேன். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா மாத் மாத் என்று அழைத்து சொன்னார்கள், இந்த வருடத்துக்கு பிறகு என்னை சந்திக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் அழ ஆரம்பித்தேன். என்னை அறியாமலே நான் அழுதுவிட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த வருடத்திற்கு பிறகு நீங்கள் இந்த மஸ்ஜிதுக்கு மேலாக நடப்பீரோ அல்லது என்னுடைய கபருக்கு மேலாக நடப்பீரோ தெரியாது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை சொன்ன போது நான் கதறி அழுதேன் என்று சொல்கிறார்கள். சகோதரர்கள், இப்படி உயிரை விட மேலாக அந்த தூதரை நேசித்தவர்கள் கதித்துள்ளார்கள். உண்மையில் அப்படியான ஒரு நேசம் அல்லாஹ்வின் தூதரின் மீது நமது உள்ளங்களில் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதரை நாம் அப்படித்தான் நேசிக்கிறோமா? இந்த சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பெற்றவர்கள், சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள், அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படியெல்லாம் செய்தார்கள் என்பதை பாருங்கள். முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸ், அம்ரின் ஆசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரண வேலையின் போது அழுகின்றார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுவற்றை மாற்றிக் கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு அழகின்றார்கள். மகன் வருகிறார் வந்து அருமை நன்றியை அல்லாஹ்வின் ரசூல் உங்களுக்கு எவ்வளவு நன்மாராயங்களை சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், இவற்றை எல்லாம் நினைவு கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே தனது உயிர் பிரிகின்ற அந்த கடைசி நேரத்திலே அம்ரின் சொல்கிறார்கள், எனக்கு இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய ரசூலை விட நேசத்துக்குரியவர்கள் யாரும் இல்லை. கண்ணியங்கள் அந்த தூதருக்குரிய அந்தஸ்து என்னுடைய கண்களில் நிறைந்தே இருக்கின்றன. இந்த கண்களில் அந்த தூதரை விட கண்ணியத்துக்குரியவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த தூதரின் மீதுள்ள கண்ணியத்துக்கு காரணத்தால் அவர்களை நான் நேராக பார்த்ததில்லை. சொல்றாங்கோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்களே, அந்த நேரத்தில் அவர்கள் மீது உள்ள அந்த கண்ணியம், அந்த உயர்வும் அந்தஸ்து, அதை அதன் காரணத்தால் நபியவர்களை நான் நேராக பார்க்கவில்லை. அதனால் நபியை பற்றி வர்ணிக்க சொன்னால் என்னால் வர்ணிக்க முடியாது என்று சொல்றார். இப்படி நினைவு கூறுகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்களை இடம்பெறுகிறது. இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி தோழர்கள் சஹாபாக்கள் எப்படி எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள், நீங்கள் புகாரியை பார்க்கலாம். அனந்திபுர மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், மா மஸித்து ஹரீரன் வலா திபாஜன் அர்ஜன மின் கஃபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பட்டிருக்கிறதை பட்டு, இந்த பட்டை விட மென்மையான ஒன்றை நான் எனது கையால் தொட்டிருப்பேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதருடைய திருக்கரங்கள் தான் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மணிக்கட்டு தான் பட்டை விட மென்மையான ஒன்றை எனது வாழ்க்கையில் நான் கொடுத்திருப்பேன் என்று சொன்னால், பிடித்திருப்பேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் தூதருடைய கரங்கள் என்று சொல்கிறார்கள். யார் சொல்வது? அனந்த மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. யார் தெரியுமா? நபி அவர்களுக்கு மதீனாவில் 10 வருடங்கள் பணியாளராக இருந்தார். சாதாரணமா நினைச்சு பாருங்க, ஒருத்தருக்கு கீழே பணியாளனாக இருந்தா அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒருத்தருக்கு கீழே வேலை செய்யும் போது அவனுக்கு உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிடும். நாங்க பார்க்கணும், மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொண்டாலும் அதனுடைய பணியாளர்களோடு எத்தனை பேர் நன்றாக நடந்து கொள்வதில்லை. ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் சேவை செய்தேன், அவர்கள் ஜி என்ற எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டார். சொல்லவில்லை, ஏன் நீ இதை செய்தால், ஏன் செய்யவில்லை என்று ஒரு தடவையாவது எனக்கு கேட்டிருக்க மாட்டார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபியுடைய அந்த கைகளை விட மென்மையான ஒன்று வேறு எதுவுமே இல்லை. அதே போல சொல்கிறார்கள், அத்தியகம் என்று நபியை விட ஒரு மனம் கமலுகின்ற, நறுமணம் நறு மனம் வீசுகின்ற வேறு எந்தோரு நறுமணத்தையும் நான் நுகரவில்லை என்று சொல்வது யான் நறுமையான சகோதரர்கள். இப்படி அல்லாஹ்வின் ரசூலுடைய ஒவ்வொன்றையும் நேசிக்கக்கூடியவர்களாக, விரும்பக்கூடியவர்களாக சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இருந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், புகாரிலே இடம்பெறுகின்ற மற்றொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் பிரிந்திருந்தது. இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய அந்த புனிதமான உடல் ஒரு யமனுடைய போர்வையால் போர்க்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் இந்த கவலையான நிகழ்வை தாங்கிக் கொள்ள முடியாமல் கற்கள் போன்று அமர்ந்து அமர்ந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுன்னை என்ற பிரதேசத்திலிருந்து தனது வீட்டிலிருந்து வேகமாக வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த புனிதமான வீடு மூடப்பட்டிருக்கிறது, அந்த போர்வையை அகற்றுகிறார்கள். அகற்றிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், பி அபி அந்த ஓமி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் யார் சொல்லவா என்று சொல்லியவர்களாக அல்லாஹ்வின் தூதருடைய நெற்றியை அவர்கள் முத்தமிட்டு நிறுத்தி சொன்னார்கள், ஸீருத் ஹையத் முமையிதா, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற போது எப்படி மனம் கவர்ந்தீர்களோ அதுபோன்று மரணித்ததன் பிறகும் மனம் கவர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, அந்த தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஒவ்வொரு போதனைகளும் மனம் கவர்ந்து கொண்டிருக்கின்றன, அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டலும் மனம் கவர்ந்து கொண்டிருக்கின்றன, அந்த தூய்மையான வாழ்க்கை மனம் கவர்ந்து கொண்டிருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் இப்போது உண்மையான வார்த்தைகள் என்ற வார்த்தை இதை நாம் புகாரிகளை பார்க்கிறோம். அன்பிக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபி தோழர்கள் இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார்கள். திருமீதியை நீங்கள் பார்க்கலாம். அப்துல்லாஹ் சொல்கிறார்கள், மா ரஹைது அஹதன் அக்ஸர தபஸ்ஸுமன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை போன்று அதிகம் புன்முறுவல் கூறுகின்ற நான் பெரிய யாரை பார்க்கிறேன். அப்படி புன்முறுவல் கூறுத்தவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் காணப்படுவார்கள். அவருடைய முகம் அப்படித்தான் இருக்கும். அதே போன்று நீங்கள் மற்றும் ஒரு செய்தியிலே பார்க்கலாம், புகாரியில் இடம்பெறுகின்ற செய்தி, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வருகிறது, மா ஹஜபனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து அஸ்லம் வலா உஆனி இல்லா தபஸ்ஸம ஃபி வஜ்ஹி, நான் இஸ்லாத்தை எப்போது ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாள் முதல் நபியுடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த முகம் சிரித்த ஒரு முகமாக, மலர்ந்த முகமாகத்தான் அந்த முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். சகோதரர்களே, இந்த பாக்கியங்களை பெற்றவர்கள் சஹாபாக்கள் நபித்தோழர்கள், அந்த பாக்கியத்தை தியானிக்கிறவர்கள். அல்லாஹ்வின் ரசூலோடு சுவர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் ரசூலோடு இஸ்லாம் நமக்கு கிடைக்கின்ற மிக உயர்ந்த பாக்கியமாகும். அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் ரசூலை உண்மையில் நேசிப்பவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வின் ரசூலை உண்மையில் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நன்றிக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மா ضرب رسول الله صلى الله عليه وسلم شيئا قط بيده. நபி அவர்கள் தனது திருக்கரத்தால் எவரையும் அடித்தது கிடையாது. நபி அவர்கள் தனது கரத்தால் யாரையும் அடித்தது கிடையாது. தனது மனைவியாக இருக்கலாம், தனது பணியாளர்களாக இருக்கலாம், தனக்கு கீழ் வேலை செய்வர்களாக இருக்கலாம், யாரையும் அவர்கள் அடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வழியில் அவர்கள் போர் செய்கின்ற போது, ஜிஹாத் செய்கின்ற போது தவிர, அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வது என்பது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் உள்ள போராகும் இல்லையா? சத்தியம் நிலைநாட்டப்படுவதற்காக இந்த தீன், தூய்மையான தீன் இஸ்லாம் அந்த பூமியிலே மேலோங்குவதற்காக செய்யப்படுவதுதான் ஜிஹாத். அதிலே அல்லாஹ்வுடைய ரசூல் வீரத்தோடு போரிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தனக்காக எவரையும் பழிவாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறப்படும் போது அதற்காக சட்டத்தை நிறைவேற்றுவார்கள், அங்கு பாராபட்சம் காட்ட மாட்டார்கள் என்ற செய்தியை நாம் முகாரிலே பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இப்படியான ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படியான ஒரு நம்பகமான நம்பிக்கைக்குரிய ஒரு முன்மாதிரிக்க ஒரு சிறந்த ஒரு தலைமையை பெற்ற சமூகம் நாம். எனவே அந்த சூழலை எந்த அளவு நமது வாழ்நாளில் நாம் பின்பற்றுகிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமானதாகும். அபூதாவுக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அபூ ஹுரைராவது எல்லாம் அவர்கள் இதை விமானத்தில் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா அனலகும் விமந்திரத்தில் வாணி, நான் உங்களுக்கு தந்தை என்ற அந்தத்தில் இருந்து கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார்கள். தெரியுமா, நான் உங்களுக்கு இந்த தீனை மார்க்கத்தை கற்றுத் தருவது தந்தை என்ற இடத்திலிருந்து, தந்தை என்ற ஸ்தானத்திலிருந்து இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இப்படி சொல்றேன் சிந்தனை செஞ்சு பாருங்க. இந்த தீன் இப்போது அன்பு கொண்டவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தருவதை எந்த அளவு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். தந்தை என்ற ஒரு அன்னத்திலே இருந்து நமக்கு தீனை சொல்லி தந்தவர்கள் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியை நாம் அபூதாவுடைய பார்க்கிறோம். அதே போன்று முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இன்னமா மதலிகு மதலுன்னா, என்னுடைய உதாரணம் மனிதர்களுடைய உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு தீயை மூட்டுகிறான். தீயை மூட்டுகின்ற போது, நெருப்பை மூட்டுகின்ற போது, அந்த நெருப்பின் ஒளியை பிரகாசத்தை கண்டு வீட்டில் பூஞ்சியவர்கள் எல்லாம் வேகமாக அதை நோக்கி வருகின்றன. அந்த மனிதன் அந்த வீட்டில் பூஞ்சிகள் அதில் விழுந்து விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உதாரணத்தை நபி அவர்கள் சொல்றார்கள், இப்படித்தான் நான் நரகத்தை விட்டு மக்களை தடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தூதருடைய வருகை ரஹ்மத்தா இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது அருளா இல்லையா? நரம்பை சகோதரர்களே, எனது கரத்தால் நரகத்தில் யாரும் வீழ்ந்து விடக் கூடாது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறேன். அதையும் மீறி சிலர் விடுகின்றார்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தியை நாம் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எப்படியெல்லாம் இவர்கள் ரஹ்மத்தாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான எண்ணற்ற ஆதாரங்களை உங்களுக்கு தர முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும். மதீனாவுக்கு வந்ததன் பிறகு நபி அவர்கள் யூதர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்கள் இல்லையா? அதை போன்று நயவஞ்சகர்கள், முனாபிக்குகள், இஸ்லாமத்தினுடைய போர்வையை போர்த்தி கொண்டவர்கள், வெளிப்படையாக மாந்தர் உள்ளே நயவஞ்சகத்தை மறைத்து வைத்திருந்தார்கள். இதிலே தலைவனாக இருந்தவன் யார் தெரியுமா? நருமையான சகோதரர்களை அப்துல்லாஹி ஒரு சருள். இவர் யார்? மதீனாவின் நயவஞ்சகர்களின் முனாபிக்குகளின் தலைவன். பல கட்டங்களில், பல இக்கட்டான நிகழ்வுகளில் முஸ்லீம்களுக்கு குறிவைத்தான், யூதர்களோடு சேர்ந்து இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டான். இந்த எந்த அளவுக்கு நபி அவர்களை எதிர்கிறான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் சஹாபாக்களோடு அவர்கள் ஒட்டகத்தின் மீது வருகின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து அவன் சொல்கிறான், உமது இந்த கழுதையுடைய துர்நாற்றம் என்னை நோவினை செய்து விட்டது என்ற நபியை பார்த்து சொல்கிறான். இப்படி சொன்ன நேரத்தில் ஒரு அன்சாரி தோழர் அப்படி குதித்திருந்தார், எழுந்து சொன்னார், உனது கழுதை இருக்கிறதே, அதாவது அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த கழுதையின் துர்நாற்றம் இருக்கிறதே, அதை விட உனது துர்நாற்றம் மிக மோசமானது என்று அந்த அன்சாரி தோழர் உடனே குதித்து போய் சொன்னார். இப்படியெல்லாம் நபி அவர்களை இகழ்ந்தவன் இழிவுபடுத்தியவன் அப்துல்லாஹிபின் உபை. அப்துல்லாஹிபின் உபையுடைய மரண தருவாயில் அவனது மகன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவனது மகன் வருகிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபி கூட வந்து சொல்கிறார், யார் சொல்லலா எனது தந்தை மரணப்படுகையில் இருக்கிறார். முனாபிக் நயவஞ்சகர், இஸ்லாத்துக்கு எதிராக பகிரங்கமாக செயல்பட்டவர். நபி அவர்களே, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மேலாடையை தாருங்கள், அதன் மூலம் எனது தந்தையை நான் கப்பனிட வேண்டும் என்று கேட்டார். அவர் கேட்டார், தந்தை மிகப்பெரிய எதிரி இஸ்லாத்துக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மேலாடையை கலந்து கொண்டார், தனது மேலாடையை கலட்டிக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் சொன்னார்கள், உமது தந்தை மரணித்து விட்டால் செய்தி அனுப்புங்கள், நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்களுக்கு செய்தி வருகிறது, அப்துல்லாஹிபின் உபை மரணித்து விட்டான் என்ற செய்தி வந்தவுடன் நபி அவர்கள் சென்றார்கள். சென்று அவனுக்காக ஜனாதா தொழுகை நடத்துவதற்கு, பாவம் மன்னிப்பு தேடுவதற்காக என்று சென்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடித்து இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்றை தெரிவு செய்வதற்கு அனுமதி தந்திருந்தான். என்ன வருகின்ற வசனத்தை ஊதுகிறார்கள், நீர் பாவம் அவர்களுக்காக பாவம் அனுப்பி தேடினாலும் தேடாவிட்டாலும் நீர் 20 முறை அவர்களுக்காக பாவம் அனுப்பி தேடினாலும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போவதில்லை, அந்த முனாபிக்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே அல்லாஹ் எனக்கு இருப்பியலை தெரிவு செய்வதற்கு அனுமதி தந்துவிட்டான். நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். யாருக்கு? அந்த முனாபிக்கு தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகுதான் இதற்கு பிறகு அவர்கள் எவருக்கும் இக்கொள்கை நடத்தக்கூடாது, அவருடைய கவர்களுக்கு நிற்கக்கூடாது என்ற வசனமாக்கப்பட்டது. இந்த செய்தியை நாம் புகாரிகளை பார்க்கிறோம். நர்மையான சகோதரர்களே, எதிரிகள் பகிரங்கு எதிரிகளாக இருந்தவர்களோடு எப்படி நடந்து கொண்டார் என்று பாருங்கள். உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட இந்த தூதர் இந்த வாழ்க்கை மனம் கமழ்ந்து கொண்டிருக்கிறது. இது மனம் கமழ்கின்ற வாழ்க்கையின் பக்கங்கள், இது ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் எதுவும் ஒளிமறை இல்லை என்பதை சொல்லிவிட்டார்கள். என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்திருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் பிறருக்கு எடுத்துச் சொல்லலாம். அப்படி ஒரு அப்பழுக்கற்ற பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர். அவர் யார்? நாளை மறுமையுடைய நாளில் சுவர்க்கம் அவருக்காகத்தான் திறக்கப்படும். நாளை மறுமையில் தனது அடியார்களின் குறையோர் அடியானுக்கு வைத்திருக்கிறாரே அந்த புகழுக்குரிய இடம் அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான். அல்லாஹ்வுடைய ரசூல் நாளை மறுமையில் அவர் ஆதனுடைய பிள்ளைகளில் நான் தான் தலைவன், இதை நான் பெருமையாக சொல்லவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி மிகச்சிறந்த ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். நாளை மறுமையில் நம்மை நமது பிள்ளைகள் மனைவி சிறி என்னுடைய சமுதாயமே என்று சொல்லக்கூடிய தலைவர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நரம்பியான சகோதரர்களை, அந்த தூதரை உண்மையிலே நேசிப்பவர்களாக மாறுவோம். அந்த தூதருடைய ஒவ்வொரு சுன்னாவையும் நமது வாழ்க்கையில் பின்பற்றுவோம். அந்த தூதர் எவற்றை நேசித்தார்களோ அவற்றை நாம் நேசிப்போம். அந்த தூதர் எவற்றை வெறுத்தார்களோ அவற்றை வெறுப்போம். அந்த தூதர்கள் யாரை விரும்புமாறு சொன்னார்களோ அவர்களை விரும்புவோம், நேசிப்போம். அந்த நேசத்தை நமது குழந்தைகளுடைய, பிள்ளைகளுடைய அந்த பிஞ்சு உள்ளங்களை வளரச் செய்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமது குழந்தைகள் அந்த பிஞ்சு உள்ளங்களை அல்லாஹ்வின் ரசூலுடைய முகப்பத், நேசம், அந்த தூய வாழ்க்கை அந்த உள்ளங்களில், அது ஒரு தூய்மையான உள்ளமாக இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு உள்ளங்களில் இவைகள் தான் விதைக்கப்பட வேண்டும். இதை நரம்பியான சகோதரர்களை, அல்லாஹ்வின் ரசூலை உண்மையிலே பின்பற்றுகின்றவர்களாக, யூதர்கள் கிறிஸ்துவர்களை நமது வாழ்க்கையை பின்பற்றாதவர்களாக, அவர்கள் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக, இஸ்லாத்துக்கு எதிரான போரை அறிவித்துக் கொண்டவர்களாக உலகிலே இருக்கிறார்கள். எனவே அவர்களை பின்பற்றுவதோ, அவர்களை நேசிப்பதோ நிச்சயமாக ஒரு மூமின் மிகப்பெரிய நஷ்டத்தை தழுவுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மாறு செய்யுமாறு சொன்னார்கள். அவர்களுக்கு மாறு செய்வோம், அல்லாஹ்வின் ரசூலை பின்பற்றுவோம், அந்த தூதரை நேசிப்போம். அந்த தூதருடைய நேசம் நாளை வருகையில் அந்த தூதரோடு நாம் சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நேசமாக